டாஸ்மாக் மதுவை விற்பனை செய்வதற்காகவே தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனம். தமிழகத்திற்கான நிதி தேவையை கணிசமான அளவிற்கு பூர்த்தி செய்யும் நிறுவனங்களுள் டாஸ்மாக்கும் ஒன்று. டாஸ்மாக்கில் கிடைக்கும் வருவாயை கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்கிறது தமிழக அரசு. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராகவும் டாஸ்மாக் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கும் மதுக்கடைகளை மூடக் கோரியும் மக்கள் தினம் தினம் சாலைக்கு வந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லி சாலைக்கு வந்து போராடியவர்களில் ஒருவர் சசிபெருமாள். முழு மது விலக்கு கோரி ஒரு மாதத்திற்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் இந்த சசிபெருமாள். கடந்த 2015 கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள உண்ணாமலை கடை என்ற ஊரில் மற்றொரு போராட்டத்தை தொடங்கினார் சசிபெருமாள். கல்வி நிறுவனங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் அருகில் இருந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பகுதியில் இருந்த செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி நின்று போராடினார் சசிபெருமாள். போராட்டத்தை கைவிடக் கோரி காவல்துறையினரும் பொதுமக்களும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கொளுத்தும் வெயிலில் கோபுரத்தில் நின்றபடியே கோஷம் எழுப்பி அங்கேயே சசிபெருமாள் மரணமடைந்தார். அவரது மரணம் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆண்ட கட்சியான திமுக பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்றது. ஆளும் கட்சியான அதிமுக படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றது. ஏற்கனவே மதுவிலக்கு கோரிக்கையை எழுப்பிக் கொண்டிருந்த அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளும் மதுவிலக்கு பற்றி அழுத்தமாக பேசின. அதன் காரணமாக 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மதுவிலக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியது. தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா தான் சொன்னபடியே படிப்படியான மதுவிலக்கை அமல்படுத்த ஆயத்தமானார். முதல்கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். ஆனால் அப்போதும் சர்ச்சைகளும் கோரிக்கைகளும் நின்றபாடில்லை. அதிகம் விற்பனை நடக்காத, அதிக வருமானம் ஈட்டாத டாஸ்மாக் கடைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து மூடுகிறது அரசு என்பதுதான் முதல் சர்ச்சை. ஒரு பகுதியில் கடையை மூடிவிட்டு அதை ஈடு செய்யும் வகையில் இன்னொரு பகுதியில் கடை திறக்கிறார்கள் என்பது இரண்டாவது சர்ச்சை. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியானது. அந்த தீர்ப்பு நெடுஞ்சாலைகளில் இருக்கும் மதுக்கடைகளை மூடுவதற்கு வழிவகை செய்தது. அதுதான் அடுத்த சர்ச்சையை கிளப்பியது. நெடுஞ்சாலை கடைகளை அகற்ற வேண்டிய நிர்பந்தம் காரணமாக இரண்டு காரியங்களை செய்தது தமிழக அரசு. ஒன்று, சட்டத்தின் துணையோடு நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றியது. இரண்டாவது, நெடுஞ்சாலை மதுக்கடைகளுக்கு பதிலாக குடியிருப்பு பகுதிகளில் மதுக்கடைகளை கொண்டு வந்தது. படிப்படியாக மதுவிலக்கு என்று சொல்லிக் கொண்டு வீட்டு படிக்கட்டுகள் வரை டாஸ்மாக் கடைகள் வந்ததில் பொதுமக்களுக்கு பலத்த அதிருப்தி. குறிப்பாக மதுவின் காரணமாக தன்னுடைய தந்தையை, கணவரை, மகனை, அண்ணனை, தம்பியை இழந்த பெண்கள் பலரும் சாலைக்கு வந்து போராடத் தொடங்கினர். டாஸ்மாக் கடைகளை மூட கோரி பெண்கள் சாறை சாறையாக வந்தனர். சில இடங்களில் கடைகளை அடித்து உடைத்து மதுப்புட்டிகளை சாலையில் எடுத்து போட்டு உடைப்பதும் நடந்தேறின. பெரும்பாலும் சாலை மறியல்களே நடந்தன. அப்படி ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறை கடுமையாக தாக்கியது. முக்கியமாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஈஸ்வரி என்ற பெண்ணை காவல்துறை உயரதிகாரி ஒருவர் ஓங்கி அறைந்தது பெரும் சர்ச்சையாக மாறியது. அந்த உயரதிகாரிக்கு பின்னாளில் பதவி உயர்வு கிடைத்ததாக வந்த செய்தி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கடுமையான தாக்குதல்களுக்கு பிறகும் கூட பெண்கள் தங்கள் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று உறுதி குலையாமல் பேசுகிறார்கள். ஆனால் டாஸ்மாக் மூடுவது பற்றி அரசிடமிருந்து பெரிய அளவிலான உத்தரவாதங்கள் ஏதும் வந்தபாடில்லை. டாஸ்மாக் கடைகளை மூடுவதில் வருவாய் தாண்டி வேறென்ன சிக்கல் இருக்கிறது? அதற்கான பதிலை தேட வேண்டுமென்றால் அதற்கு முன்னர் டாஸ்மாக்கின் கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். டாஸ்மாக்கின் கதை என்பது தமிழக மதுவிலக்கு வரலாற்றின் சர்ச்சைக்குரிய அத்தியாயம். மதுவிலக்கு வரலாற்றில் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர், பக்தவச்சலம், அண்ணா ஆகியோருக்கு பங்கு உண்டு என்றால், டாஸ்மாக் அத்தியாயத்தில் MGR, கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய மூவருக்குத்தான் பெரும் பங்கு. டாஸ்மாக்கின் கதையை மதுவிலக்கு வரலாற்றிலிருந்து நாம் தொடங்கலாம். சென்னை மாகாண முதலமைச்சராக ராஜாஜி பொறுப்பேற்றிருந்த காலகட்டம் அது. அப்போது சென்னை மாகாணத்தில் மட்டும் 10,000 மேற்பட்ட கள்ளுக்கடைகளும் 6,000 அதிகமான சாராய கடைகளும் இருந்தன. அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதித்துக் கொண்டிருந்தது மது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவருடைய உடல்நலத்தையும் பாதிக்கின்ற மதுவை அப்புறப்படுத்தும் வகையில் தான் ஆட்சியில் இருக்கும் சென்னை மாகாணத்தில் மதுவிலக்கை கொண்டு வர தயாரானார் முதலமைச்சர் ராஜாஜி. மதுவிலக்கு என்பது காந்தியின் சிந்தனை. அந்த சிந்தனையில் ராஜாஜிக்கும் பிடிப்பு இருந்தது. அதன் காரணமாகவே பூரண மதுவிலக்கு குறித்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேசியும் எழுதியும் வந்தார் ராஜாஜி. தற்போது அதிகாரம் கைக்கு வந்த நிலையில் மதுவிலக்கை அவசரகதியில் அமலுக்கு கொண்டு வர அவர் விரும்பவில்லை. ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதுதான் ஒழுங்கான பலனை தரும் என்பது ராஜாஜியின் கணிப்பு. அதன்படி ஒவ்வொரு மாவட்டமாக மதுவிலக்கை அமல்படுத்துவது என்று தீர்மானித்தார் ராஜாஜி. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் விரும்பியது படிப்படியாக மதுவிலக்கு. முதல்கட்டமாக 1937 அக்டோபர் 1 அன்று தனது சொந்த மாவட்டமான சேலத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தினார் ராஜாஜி. பிறகு சித்தூர், கடப்பா, வட ஆற்காடு மாவட்டங்களுக்கு மதுவிலக்கை விரிவுபடுத்தினார். மெல்ல மெல்ல நகர்ந்து மாகாணம் முழுவதிலும் மதுவிலக்கை கொண்டு வர விரும்பினார் முதலமைச்சர் ராஜாஜி. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அவர் பதவியை விட்டு விலக வேண்டிய சூழல் உருவானது. என்றாலும் ராஜாஜியின் கனவை அவருக்கு பிறகு பதவியேற்ற முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நிறைவேற்றினார். 4 மாவட்டங்களோடு சுருங்கியிருந்த மதுவிலக்கை மாகாணம் முழுக்க அமல்படுத்தி சென்னை மாகாணத்தில் முழுமையான மதுவிலக்கை சாத்தியப்படுத்தினார் முதலமைச்சர் ஓமந்தூரார். அவருக்கு பின்னால் முதலமைச்சரான PS குமாரசாமி ராஜா ஒருபடி மேலே சென்று கள், சாராயம், மேல்நாட்டு மதுபானங்கள், கஞ்சா, போதை வஸ்துகள் உள்ளிட்டவற்றிற்கும் தடை விதித்தார். மதுவிலக்கு விஷயத்தில் வழிகாட்டியது ராஜாஜி என்றாலும் அந்த வழியை பின்பற்றுவதில் முதலமைச்சர் காமராஜருக்கு எந்த தயக்கமும் இருக்கவில்லை. காமராஜரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமலில் இருந்தது. காமராஜர் ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மூத்த காங்கிரஸ்வாதி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் அந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்காத நிலையில் போராட்ட களத்திலேயே உயிர் நீத்து தியாகியானார் சங்கரலிங்கனார். காமராஜருக்கு பிறகு முதலமைச்சரான பக்தவச்சலமும் மதுவிலக்கு பாதையில் சரியாகவே பயணம் செய்தார். இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்னதான் ராஜாஜி தொடங்கி பக்தவச்சலம் வரை மதுவிலக்கு பாதையில் சீராக சென்றாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. அது மது அருந்துவதற்கான பெர்மிட் விவகாரம். மருத்துவ காரணங்களுக்காக சிலருக்கு மது கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்காக மருத்துவரின் ஆலோசனைப்படி அரசு பெர்மிட் வழங்கும். அதை கொண்டு அவர்கள் மது வாங்கிக் கொள்ளலாம். 1 யூனிட் முதல் 4 யூனிட் வரை பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு அனுமதி தரப்படும். இந்த பெர்மிட் வசதியை உண்மையான நோயாளிகளை விட பணக்காரர்களே அதிகம் பயன்படுத்தி கொண்டனர். தமக்கு வேண்டிய மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று 4 யூனிட் என்கிற எல்லையை மீறி அதிக அளவில் மதுவை வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு தேவைப்படும் சமயங்களெல்லாம் அருந்திக் கொண்டனர். கைவசம் பெர்மிட் இருப்பதால் மதுவிலக்கு சட்டத்தையும் அவர்கள் மீது பாய்ச்ச முடியாத நிலை இருந்தது. அந்த காலகட்டத்தில் மதுவிலக்கை அமல்படுத்துவதில் தமிழக அரசு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டது. குறிப்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கள்ளச்சாராயம் குடித்தல், விஷச்சாராய சாவுகள், சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், கள்ளச்சாராய வழக்குகள் என்று பல்வேறு பிரச்சனைகள். முக்கியமாக வருவாய் இழப்பு, அதைவிட முக்கியமாக கூடுதல் நிதி சுமை. மதுவிலக்கை அமல்படுத்துவதால் இயற்கையாகவே உருவாகும் வருவாய் இழப்பு ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய கண்காணிப்புக்கும் கள்ளச்சாராய ஒழிப்புக்கும் அதிக அளவிலான நிதியை செலவிட வேண்டியிருந்தது. காவல்துறையினரை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டியிருந்தது. இந்த பின்னணியில்தான் 1967 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. முதலமைச்சர் அண்ணா மதுவிலக்கு விஷயத்தில் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்தபோது, மதுவிலக்கு கொள்கையை பின்பற்றுவதில் திமுக அரசு உறுதியாக இருக்கும் என்றார் முதலமைச்சர் அண்ணா. பாராட்டுக்கும் பற்றாக்குறைக்கும் மத்தியில் மதுவிலக்கை அமல்படுத்திக் கொண்டிருந்த முதலமைச்சர் அண்ணா அகால மரணம் அடையவே அவருக்கு பிறகு தமிழக முதலமைச்சரானார் கருணாநிதி. அவருடைய ஆட்சி தமிழக மதுவிலக்கு வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனை. மதுவிலக்கை அமல்படுத்துவதால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட நிதியுதவி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதினார் முதலமைச்சர் கருணாநிதி. ஆனால் மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு உதவியோ உத்தரவாதமோ கிடைக்கவில்லை. நிலைமை இப்படியே போனால் தமிழக அரசு மதுவிலக்கை ரத்து செய்யக்கூடும் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. அப்போது மதுவிலக்கை அமல்படுத்தும் சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதி உதவி செய்யப்படும் என்று அறிவித்தார் பிரதமர் இந்திரா காந்தி. அது முதலமைச்சர் கருணாநிதியை உற்சாகப்படுத்தியது. மதுவிலக்கின் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டு அதிக நிதி சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் தமிழகத்திற்கு நிதியுதவி கோரி கடிதம் எழுதினார். ஆனால் மதுவிலக்கை புதிதாக அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி தர முடியுமே தவிர ஏற்கனவே மதுவிலக்கு அமலில் இருக்கும் மாநிலங்களுக்கு தர முடியாது என்று கைவிரித்து விட்டார் பிரதமர் இந்திரா காந்தி. அவர் அனுப்பிய பதில் கடிதம்தான் தமிழக மதுவிலக்கு வரலாற்றின் திருப்பு முனைக்கு வழி திறந்து விட்டது. இனியும் நிதிக்காக மத்திய அரசிடம் ஏங்கிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்த முதலமைச்சர் கருணாநிதி, கொழுந்து விட்டறியும் நெருப்பு வளையத்திற்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்குத்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பி தமிழகத்தில் மதுவிலக்கை ஒத்திவைத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. ராஜாஜி காலத்தில் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு ஓமந்தூரார் காலத்தில் பூரண வடிவம் பெற்று காமராஜர் அண்ணாவால் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்த மதுவிலக்கு தமிழ்நாட்டில் 1971 ஆகஸ்ட் 31 ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 7,395 கள்ளுக்கடைகளும் 3,512 சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. கள்ளுக்கடைகளை காலை 7:30 மணிக்கு முன்னதாகவும் சாராய கடைகளை காலை 9:30 மணிக்கு முன்னதாகவும் திறக்கக்கூடாது என்றும் இரவு 10 மணிக்கு மேல் கள் சாராய கடைகள் திறந்திருக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. கள் மற்றும் சாராயத்தின் விலையை அரசே நிர்ணயம் செய்திருந்தது. 1 லிட்டர் சாராயத்தின் விலை 10 ரூபாய், 1 லிட்டர் கல்லின் விலை 1 ரூபாய். அப்போது தமிழ்நாட்டின் மொத்த சாராய தேவையும் பூர்த்தி செய்வதற்கு திருச்சி, நெல்லிக்குப்பம் என்ற 2 இடங்களில் சாராயம் காய்ச்சும் தொழிற்சாலைகள் இருந்தன. திருச்சியில் உள்ள VST சாராய தொழிற்சாலையில் 1,35,00,000 லிட்டர் சாராயமும், நெல்லிக்குப்பத்தில் உள்ள பாரி நிறுவனத்தில் 40,00,000 லிட்டர் சாராயமும் தயாரிக்கப்பட்டு கடைகளுக்கு அனுப்பப்பட்டன. தாலுகாவிற்கு ஒரு மொத்த சாராய வியாபாரி வீதம் தமிழகம் முழுக்க 139 மொத்த வியாபாரிகள் இருந்தன. அவர்களிடமிருந்து சில்லறை வியாபாரிகள் சாராயத்தை பெற்று விற்பனை செய்து கொள்ளலாம். மதுவிலக்கை ஒத்தி வைத்திருப்பதன் வழியாக தமிழக அரசுக்கு வரும் ஆண்டில் மட்டும் 26 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசிடம் இருந்தது. அரசுக்கு வருவாய் தேவை என்பதற்காக மக்களின் வாழ்க்கையோடு, உயிரோடு, எதிர்காலத்தோடு விளையாடுகிறது கருணாநிதி அரசு என்ற விமர்சனம் வெகுவாக எழுந்தது. படி என்றார் காமராஜர், குடி என்றார் கருணாநிதி என்ற காட்டமான கண்டனங்கள் வரத் தொடங்கின. ராஜாஜி, காயிதே மில்லத், காமராஜர் போன்ற பல தலைவர்களுக்கும் மதுவிலக்கு ஒத்திவைப்பில் விருப்பமில்லை. ஆனாலும் அதை தவிர வேறு வழியில்லை என்பதை தர்க்கபூர்வமாகவும் திட்டவட்டமாகவும் சொல்லிவிட்டார் முதல்வர் கருணாநிதி. ஆனாலும் எல்லா திசைகளிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. அதனைத் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வர தயாரானார் முதலமைச்சர் கருணாநிதி. முதல்கட்டமாக 1973 செப்டம்பர் 1 முதல் கள்ளுக்கடைகள் அனைத்தையும் மூடுவதாக அறிவித்தார். 2ஆம் கட்டமாக 1974 செப்டம்பர் 1 முதல் சாராய கடைகள் மூடப்படும். அத்தோடு விஸ்கி, பிராந்தி போன்ற இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுக்கடைகளும் மூடப்பட்டு பூரண மதுவிலக்கு அமலுக்கு வரும் என்று அறிவித்தார் கருணாநிதி. மதுவிலக்கை ரத்து செய்தது கருணாநிதி என்ற விமர்சனங்கள் இன்று வரை நீடிக்கிறது. ஆனால் தான் ஒத்திவைத்த மதுவிலக்கை 2 ஆண்டுகளில் மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்து அனைத்து மதுக்கடைகளையும் மூடிவிட்டார் கருணாநிதி என்பது அதிகம் பேசப்படாத செய்தி. கருணாநிதியை தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற MGRக்கு மதுவிலக்கு மீது தீரா காதல். அதனால்தான் என் உயிர் இருக்கும் வரையில் நான் பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லாவிட்டாலும் சரி, பதவியில் வேறு ஒருவரை உட்கார வைத்து நான் ஓய்வு எடுத்தாலும் சரி, காந்தியடிகள், ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா கொள்கையை பின்பற்றி நடப்போம். இறுதி மூச்சு வரை மதுவிலக்கை நிறைவேற்றுவேன் என்று என்னை பெற்ற அன்னை மீது உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்றார் MGR. குடிப்பவர்களை விட கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களே கொடூரமானவர்கள். அவர்களை இந்த அரசு கடுமையாக தண்டிக்கும் என்று பிரகடனம் செய்த MGR மதுவிலக்கு சட்டங்களை கடுமையாக்கினார். மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் முதல் முறை பிடிபட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2வது முறை பிடிபட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 3வது முறை பிடிபட்டால் நாடு கடத்தப்படுவர் என்று அறிவித்தார் MGR. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தன. மிசாவை விட மோசமான ஆழ்தூக்கி சட்டம் என்று விமர்சித்தது திமுக. ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் அடியோடு நிராகரித்தது MGR அரசு. மதுவிலக்கு சட்டம் மதுவை நுகரும் பொதுமக்களை மட்டும் தண்டிக்காது, மதுவிலக்கை அமல்படுத்தும் இடத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களையும், ஏன் அமைச்சர்கள் குடித்தால் அவர்களையும் தண்டிக்கும் என்று அறிவித்தார் MGR. இப்போது MGR அரசுக்கும் நிதிச்சிக்கல் வந்தது. மதுவிலக்கால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு ஈட்டுத்தொகை கோரினார் MGR. ஆனால் மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. அநேகமாக தமிழ்நாட்டில் விரைவில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட இருக்கிறது, சாராயத்தை பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யும் திட்டம் அமலுக்கு வரப்போகிறது என்பன போன்ற செய்திகள் வரத் தொடங்கின. அதை உறுதி செய்வது போல மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியனின் பேச்சு அமைந்தது. மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துவதிலேயே தோல்வி ஏற்பட்டது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் ஈடேறவில்லை. யார் யாரோ முயன்றும் அந்த எண்ணம் ஈடேறவில்லை. புத்தர் முயன்று பார்த்தார், முடியவில்லை. மகாவீரர் முயன்று பார்த்தார், முடியவில்லை. வள்ளுவர் முயன்று பார்த்தார், முடியவில்லை. மகாத்மா காந்தியடிகளும் முயன்று பார்த்தார்கள், முடியவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முயன்று பார்த்தார்கள், முடியவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முயன்று பார்த்தார்கள், முடியவில்லை என்றார் அவர். நிதியமைச்சர் நெடுஞ்செழியனின் சட்டமன்ற உரையின் மூலம் மதுவிலக்கை அதிகாரப்பூர்வமாக தளர்த்த தயாராகிவிட்டார் முதலமைச்சர் MGR என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. அது 1981 மே 1 தேதி உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் அமலில் இருந்த மதுவிலக்கு தளர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது. 70களில் மதுவிலக்கை ஒத்திவைப்பதாக சொன்னார் கருணாநிதி. அதையே 80களில் மதுவிலக்கை தளர்த்து இருப்பதாக அறிவித்தார் MGR. வார்த்தைகள் தான் வித்தியாசப்பட்டன, மற்றபடி விஷயம் ஒன்றுதான். மதுவிலக்கை தளர்த்தியதற்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு குரல்கள் ஏகதேசமாக எழுந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் 1900 மே 1 முதல் தமிழ்நாட்டில் சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டன. முக்கியமாக இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகளை விற்பனை செய்யும் கடைகளும் வரிசை கிரமமாக திறக்கப்பட்டன. கள்ளுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன. அதன் வருவாய் அரசுக்கு சென்றது. சாராயக்கடைகள் ஏலம் மற்றும் டெண்டர் முறையில் விடப்பட்டன. சாராய உற்பத்தி செய்வதற்கான உரிமம் 10 தனியார் நிறுவனங்களுக்கு தரப்பட்டன. அதேபோல சாராய மொத்த விற்பனை உரிமம் 15 தனியார்களுக்கு தரப்பட்டன. இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுவை தயாரிக்கும் உரிமங்கள் 4 தனியாருக்கு தரப்பட்டன. சாராயம் தயாரிக்கும் உரிமம் பாலாஜி டிஸ்டிலரிஸ், எம்பி டிஸ்டிலரிஸ், மோகன் பர்வரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ், சிவாஸ் டிஸ்டிலரிஸ், சாபில் டிஸ்டிலரிஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆரம்ப கட்டத்தில் தரப்பட்டன. பின்னர் ஆண்டுகள் செல்ல செல்ல எண்ணிக்கை மாறியது. சில சமயங்களில் தயாரிப்பாளர்களும் மாற்றப்பட்டார்கள். 1983 மே 27 அன்று மதுவிலக்கு தொடர்பான அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அரசு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் சாராயத்தின் மொத்த விற்பனையை தமிழ்நாடு அரசே கையாளும் வகையில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதுதான் டாஸ்மாக். இந்திய நிறுவன சட்டம் 1956 படி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிறுவனம் டாஸ்மாக். அதனால் வரை தனியார் வசமிருந்த சாராய விற்பனை டாஸ்மாக்கின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சாராயம் உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மொத்தமாக வாங்கி அவற்றை சில்லறை சாராய வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யும் காரியத்தை செய்தது டாஸ்மாக். எம்ஜிஆர் ஆட்சிக்காலம் முழுமைக்கும் டாஸ்மாக் இந்த பணியை தொடர்ச்சியாக செய்தது. அதனால் வரை சில்லறை சாராய விற்பனை ஏலம் மற்றும் டெண்டர் முறையிலேயே நடத்தப்பட்டது. ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட பிறகு நாமினேஷன் முறை அமலுக்கு வந்தது. அதன்படி தனிப்பட்ட சில நபர்களை முகவர்களாக நியமித்தனர். அவர்கள் சில்லறை விற்பனையை பார்த்துக் கொண்டனர். இந்த நடைமுறை பலத்த சர்ச்சைகளை கிளப்பியது. அரசுக்கு வேண்டியவர்கள் மட்டுமே இந்த நாமினேஷன் முறையில் முகவர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அதன் காரணமாக அவர்களே லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. பிறகு நாமினேஷன் முறை நீக்கப்பட்டு பழையபடி ஏலம் மற்றும் டெண்டர் முறை அமல்படுத்தப்பட்டது. அதன் மூலம் 1974 கருணாநிதி அரசு கொண்டு வந்த மதுவிலக்கை 1983 அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்திருந்தார் எம்ஜிஆர். இதுவும் கூட அதிகம் பேசப்படாத செய்திதான். முதலமைச்சர் எம்ஜிஆர் மரணம் அடைவதற்கு 10 மாதங்களுக்கு முன்னால் திடீரென ஓர் அறிவிப்பு. தமிழகத்தில் 1987 ஜனவரி 1 முதல் மதுவிலக்கு அமலுக்கு வருகிறது. தான் ரத்து செய்த மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வந்துவிட்டார் எம்ஜிஆர் என்றனர் அதிமுகவினர். ஆனால் அந்த அறிவிப்பின்படி கள்ளுக்கடைகளும் சாராயக்கடைகளுமே மூடப்பட்டன. மற்றபடி விஸ்கி, பிராந்தி, பீர் உள்ளிட்ட இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபான கடைகள் தொடர்ந்து செயல்பட்டன. அதனால் எம்ஜிஆரின் அறிவிப்பு பூரண மதுவிலக்காக அமையவில்லை. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு 1989 ஆட்சியை பிடித்த கருணாநிதி டாஸ்மாக்கை மேலும் லாபகரமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். அதற்காக அவர் 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். 1, மது தயாரிப்பிற்காக 5 நிறுவனங்களுக்கு தரப்பட்ட உரிமங்கள் தொடர்ந்து நீடிக்கும், ஆனால் அவருடைய உற்பத்தி அளவை அதிகரித்துக் கொள்ள அனுமதி இல்லை. 2, இந்த 5 நிறுவனங்கள் தவிர புதிதாக எவருக்கும் உரிமம் தரப்பட மாட்டாது. 3, இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மது வகைகளை தயாரிக்கும் பணியை டாஸ்மாக் நிறுவனமே படிப்படியாக எடுத்துக்கொள்ளும். 4, 5 நிறுவனங்களிலிருந்து தயாரிக்கப்படும் மது வகைகள் அனைத்தையும் டாஸ்மாக் நிறுவனம் மொத்தமாக வாங்கிக் கொள்ளும். அதன் மொத்த விலையை தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு ஆணையர் நிர்ணயம் செய்வார். டாஸ்மாக்கை ஆரம்பித்தவர் எம்ஜிஆர் என்றால் அதை வளர்த்தெடுத்ததில் கருணாநிதி எடுத்த 4 முடிவுகளுக்கு முக்கிய பங்குண்டு. டாஸ்மாக்கை பலப்படுத்தியதோடு நிற்காமல் புதிதாக மலிவு விலை மதுவையும் அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. இதை தயாரிக்கும் முழு உரிமையையும் தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்பரேஷன் என்ற அரசு நிறுவனத்திடம் கொடுத்தது தமிழக அரசு. இங்கு தயாரிக்கப்படும் மது தமிழ்நாடு அரசு மார்க்கெட்டிங் கார்பரேஷன் என்ற டாஸ்மாக்கின் வழியாக விநியோகம் செய்யப்படும் என்றும் அறிவித்தது. இந்த மலிவு விலை மதுவின் காரணமாக கருணாநிதி மீதான விமர்சனம் மேலும் அதிகரித்தது. பல முனைகளிலிருந்தும் கண்டன கணைகள் வந்தன. 1991 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார காலத்தில் மலிவு விலை மது விவகாரத்தையே திமுகவுக்கு எதிரான பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானதும் மலிவு விலை மதுவை ரத்து செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டார். அது மட்டுமின்றி 16 ஜூலை 1991 முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து சாராய கடைகளும் மூடப்படும் என்று அறிவித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்த இடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாராய கடைகள் தான் மூடப்பட்டனவே தவிர விஸ்கி, பிராந்தி, பீர் உள்ளிட்ட இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுக்கடைகள் தொடர்ந்து எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து இயங்கின. அதன் மூலம் கள் சாராயத்தின் இடத்தை விஸ்கி, பிராந்தி, பீர் உள்ளிட்டவை பிடித்துக் கொண்டன. ஜெயலலிதா ஆட்சி மாறி கருணாநிதி ஆட்சி வந்தபோதும் இந்த நிலைமையில் மாற்றமில்லை. மாறாக மது விற்பனையை அதிகரிப்பதற்கு தோதான நடவடிக்கைகளை கருணாநிதி அரசு எடுத்தது. அதற்கு சரியான உதாரணம் 1997 டாஸ்மாக் நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. மதுபான வகைகளை 100 மில்லி அளவு கொண்ட புட்டிகளிலும் விற்பனை செய்யப்பட வேண்டுமென சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோரிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. இக்கோரிக்கைகளை ஏற்று 100 மில்லி புட்டிகளில் விற்பனை செய்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சிவாஸ் பிராந்தி, ராயல் விக்டோரியா விஸ்கி, நெப்போலியன் டாக்டர் பிராந்தி, கோல்டன் கிரேப் பிராந்தி, எம்பி ஃபைன் பிராந்தி ஆகிய 5 வகை மதுபானங்களையும் உடனடியாக 100 மில்லி புட்டிகளில் விற்பனை செய்திட ஆவண செய்யப்பட்டுள்ளது. மற்ற வகை மதுபானங்களும் 100 மில்லி புட்டிகளில் படிப்படியாக விற்பனை செய்யப்படும். இந்த சாதாரண மது வகைகளில் 100 மில்லி பாட்டில் ஒன்றின் சில்லறை விலை 19 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சில்லறை விலையை அனைத்து பாட்டில்களிலும் அச்சிட்டு விற்பனை செய்யவும் டாஸ்மாக் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இப்படித்தான் டாஸ்மாக் வளர்ந்து கொண்டிருந்தது. 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் சுமார் 4500 மதுக்கடைகள் இருந்தன. அப்போதுதான் ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மிக முக்கியமானதொரு முடிவை எடுத்தது. அக்டோபர் 2003 மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இனி இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்களின் சில்லறை விற்பனையையும் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனமே மேற்கொள்ளும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுக்கடைகளை நடத்துவதற்கென பிரத்யேக வழிகாட்டும் நெறிமுறைகள் தமிழ்நாடு சில்லறை மது விற்பனை விதிமுறைகள் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டன. 2003 நவம்பர் 29 தமிழ்நாட்டின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை அனைத்தும் டாஸ்மாக் நிறுவனத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் 5 மண்டலங்களாக பிரித்தது டாஸ்மாக் நிர்வாகம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே மண்டல மேலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளே அந்த பணிகளில் நியமிக்கப்பட்டனர். மேற்கண்ட 5 மண்டலங்களும் 33 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி மேலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் சப்ளை செய்யும் உரிமம் இதுவரை 5 நிறுவனங்களுக்கு மட்டுமே தரப்பட்டிருந்தன. தற்போது அந்த பட்டியலில் மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெடும் சேர்ந்து கொண்டது. 1983 டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டில் அதன் ஆண்டு வருவாய் வெறும் 183 கோடி ரூபாய். மதுபான மொத்த விற்பனையில் மிக தீவிரமாக ஈடுபடத் தொடங்கிய பிறகு அதன் ஆண்டு வருவாய் மெல்ல மெல்ல அதிகரித்தது. மதுபான சில்லறை விற்பனையில் டாஸ்மாக் ஈடுபடுவதற்கு முந்தைய ஆண்டு, அதாவது 2002 மற்றும் 2003 காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மொத்த வருவாய் 2828.09 கோடி ரூபாய். அதற்கடுத்த ஆண்டு அந்த வருவாய் 3639.93 கோடி ரூபாயாக உயர்ந்தது. வருவாய் உயர உயர மதுபான தயாரிப்பு அளவும் விற்பனை செய்யும் கடைகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே சென்றது. ஏலம், ஒப்பந்த புள்ளி, லைசன்ஸ் போன்றவற்றால் அரசுக்கு நேரடியாக கிடைக்க வேண்டிய வருவாய் அனைத்தும் இப்போது தங்குதடையின்றி அரசின் கருவூலத்திற்கே வந்து சேர்ந்தன. என்ன ஒரு சோகம் என்றால், வருவாய் அதிகரிப்பு ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போக இன்னொரு பக்கம் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் குறைய தொடங்கியது. ஆம், கடைகளின் எண்ணிக்கை பெருக பெருக குடிமகன்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே சென்றது. பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி மதுபான தயாரிப்பு நிறுவனங்களின் பட்டியலை விரிவுபடுத்தினார். எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், கால்ஸ் டிஸ்டிலரிஸ், எலைட் டிஸ்டிலரிஸ், இம்பீரியல் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஒயின் பிரைவேட் லிமிடெட், கிங் டிஸ்டிலரிஸ் ஆகிய நிறுவனங்களும் மதுபான உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கப்பட்டன. விளைவு, மதுபான விற்பனை அதிகரித்து அரசுக்கு கிடைத்த வருவாயும் அதிகரித்தது. ஆட்சிகள் மாறும்போது டாஸ்மாக்கின் பாய்ச்சல் மேலும் அதிகமானது. 2011 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற ஜெயலலிதா டாஸ்மாக் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினார். மதுக்கடைகளின் எண்ணிக்கை உயர்வு, மதுபான கூடங்கள் என்கிற பார்களின் எண்ணிக்கை உயர்வு, நவீன வசதிகளுடன் கூடிய எலைட் பார்கள் உருவாக்கம் என்று தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மது விற்பனையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது டாஸ்மாக். 2008-2009 காலகட்டத்தில் 10,601 கோடி ரூபாயும் 2009-2010 12,491 கோடி ரூபாயும் 2010-2011 14,965 கோடி ரூபாயும் 2011-12 காலகட்டத்தில் 18,081 கோடி ரூபாயும் 2012-13 21,680 கோடி ரூபாயும் 2013-14 காலகட்டத்தில் 23,401 கோடி ரூபாய் வருவாய் என்று டாஸ்மாகின் வருவாய் பட்டியல் நீள்கிறது. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வருவாயை அல்ல, அதன் பின்னால் தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கும் மனிதர்கள், அதன் காரணமாக தங்கள் எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கும் குடும்பங்களைத்தான். அதைத்தான் தன்னுடைய மரணத்தின் வழியே சொல்லிச் சென்றிருக்கிறார் மதுவிலக்கு போராளி சசி பெருமாள்.